ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஸ்ரீ சிவமகாபுராணம் முதலாம் அத்தியாயம் வித்வேஸ்வர சம்ஹிதை, அதிலே அத்தியாயம் 14. சௌனகர் முதலிய முனிவர்கள் வினவுதல். சூதரே, ஔபாசனம் எனப்படும் அக்னியஜம், தேவயஜம், பிரம்மயஜம், குருவை பூஜிப்பது மற்றும் பிரம்மத்தை மகிழ்விப்பது பற்றி தயவு செய்து விளக்கமளிக்க வேண்டுகிறோம். சூதர் கூறுகிறார், மகிழ்ச்சிகளே, இல்லறத்தில் இருப்பவர் காலையிலும் மாலையிலும் அரிசி மற்றும் நெய் முதலியன கொண்டு அக்னியில் ஹோமம் செய்வதை அக்னியஜம் உபாசனம் என்பர். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருப்பவர்கள் காலையிலும் மாலையிலும் அரசங்குச்சி கொண்டு அக்னியில் செய்யும் ஹோமத்திற்கு சமிதாதானம் என்ற பெயர். அவர்கள் சமித்துக்கள் கொண்டுதான் அக்னியில் ஹோமம் செய்ய வேண்டும். அந்தணர்களே, பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும் அந்தணர்களான பிரம்மச்சாரிகள் திருமணமாகி உபாசனம் மேற்கொள்ளும் வரை சமித்துக்களால், அதாவது அரசங்குச்சிகளால் அக்னியில் ஹோமம் செய்தல், விரதம் இருத்தல், விசேஷமான பூஜைகள் செய்தல் முதலியன கட்டாயம் செய்ய வேண்டும். இவையே அவர்களுக்கான அக்னி காரியம். அந்தணர்களே, வெளிப்படையாக செய்யும் அக்னி வேள்வியை விடுத்து தன் ஆன்மாவிலேயே அந்த சமிதாதான அக்னியை ஆரோபணம் செய்து, அதாவது ஏற்றுக்கொண்டு, இப்படி ஏற்றுக்கொண்டுள்ள வானப்பிரஸ்தா ஆசிரமிகள் மற்றும் துறவிகளுக்கு உரிய சமயத்தில் உடலுக்கு நன்மை தரக்கூடிய அளவிற்குட்பட்ட தூய்மையான உணவு என்பதே அவர்களுக்கான அக்னி யஜ்யமாகும். ஏனெனில் அவர்கள் உண்ணும் உணவை ஓம் என்று கூறிக்கொண்டு துறவிகளும் பிராணாயஸ்வாகா முதலிய 6 மந்திரங்களை கூறி வானப்பிரஸ்திராசிரமிகளும் உண்பதால் அவையே ஜடராக்னியில் செய்யப்படும் ஹோமமாகிறது. மாலையில் அக்னியில் செய்யப்படும் ஆகுதி செல்வத்தை தருவதாகிறது. காலையில் சூரியனை குறித்து செய்யப்படும் ஆகுதி நீண்ட ஆயுளை தருகிறது என்றறிந்து கொள்ள வேண்டும். பகலில் அக்னி தேவன் சூரியனில் புகுந்திருப்பதால் காலையில் சூரியனை குறித்து செய்யப்படும் ஆகுதி அக்னிக்கும் தந்ததாகிறது. இதுவே அக்னியை குறித்த வேள்வியாகும். இந்திரன் முதலிய தேவர்களை குறித்து அக்னியில் செய்யப்படும் ஆகுதிகள் தேவயஜம் எனப்படும். தாலி பாகம் முதலிய யஜ்யங்கள் தேவயஜமாகும். சூடா கர்மம், அதாவது குடிமை வைத்தல் எனப்படும் சடங்கிற்காக லௌகீகமாக அக்னியை பிரதிஷ்டை செய்து அதில் செய்யப்படும் ஹோமமும் தேவயஜமே என அறிந்து கொள்க. இனி பிரம்மயஜம் பற்றி கூற கேளுங்கள். அந்தணர்கள், தேவர்களின் திருப்திக்காக தினமும் பிரம்மயஜம் செய்ய வேண்டும். வேதத்தை தினமும் கற்பதும் ஓதுவதுமே பிரம்மயஜமாகும். தினமும் காலையில் செய்ய வேண்டிய நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்த பின் மாலை வரை பிரம்மயஜம் எனப்படும் வேதத்தை கற்பதும் ஓதுவதும் செய்யலாம். இரவில் வேதம் ஓதுவதற்கான விதி இல்லை, அதாவது இரவில் வேதம் ஓதுவது தவிர்க்கப்பட்டுள்ளது. அக்னியின்றியே தேவயஜம் செய்வது எப்படி என்பதை ஸ்ரத்தையுடன் கவனமாகவும் கேளுங்கள். படைத்தலை தொடங்கும் போது அனைத்தும் அறிந்த கருணைக்கடலான பகவான் ஸ்ரீ பரமசிவன் அனைத்து உலகங்களுக்கும் உபகாரமாக கிழமைகளை படைத்தார். இவ்வுலகியல் நோயை தகர்த்து எரியும் சிறந்த மருத்துவர் பகவான் ஸ்ரீ சிவன் அல்லவோ? அவர் அனைத்தும் அறிந்தவர், மருந்துக்கும் மருந்தாவார். அவ்விறைவன் நோயின்றி ஆரோக்கியத்தை தரும் ஞாயிற்றுக்கிழமையை படைத்தார். பின் அனைத்து செல்வங்களையும் தரும் தன் மாயாசக்தியின் கிழமையான திங்கட்கிழமையை படைத்தார். பிறவியிலிருந்தே தாழ்ந்த இழிவான நிலையை கொண்டுள்ள குழந்தையை காக்க குமாரனான முருகனின் கிழமையான செவ்வாய்க்கிழமையை படைத்தார். அதன் பின் திரள் கொண்ட பரமசிவன் சோம்பேறித்தனத்தையும் பாவத்தையும் நீக்கி அனைத்து உலகங்களுக்கும் நன்மை பெற காக்கும் கடவுளான ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாடான புதன்கிழமையை படைத்தார். அதன் பின் முழுமுதற் கடவுளான பரமசிவன் செடுமையும் காத்தலும் பெற மும்முலகங்களையும் படைக்கும் ஆயுளை தரும் பரமேஷ்டியான பிரம்மதேவரது நாடான வியாழக்கிழமையை படைத்தார். அதனால் அனைத்து உலகங்களும் நீண்ட ஆயுளை பெறுகிறது. அதன்பின் சிவபரம்பொருள் மும்முலகங்களும் பல்கிப் பெருகி நிற்க புண்ணிய பாவங்களை படைத்து அதை செய்யும் மக்களுக்கு அதற்கான நற்பயன் தீய பயன்களை தருவதற்காக இந்திரனது கிழமையான வெள்ளிக்கிழமையையும் யமனது கிழமையாக சனிக்கிழமையையும் படைத்தார். இவை முறையே போகத்தை தருவதும் மரணபயத்தை விலக்குவதும் ஆகும். இதன்பின் தன் சுரூபங்களே ஆன பிராணிகளின் இன்ப துன்பங்களை தெரிவிக்கும் சூரியன் முதலிய 7 கிரகங்களையும் அந்த 7 கிழமைகளையும் தலைவர்கள் ஆக்கினார். இவர்கள் அனைவரும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் அடங்கிய ஒளிமண்டலத்திலேயே நிலையாக இருப்பவர்கள். சிவனது கிழமைக்கும் பகலுக்கும் தலைவன் சூரியன், சக்தியின் நாளுக்கு சந்திரன், முருகன் தொடர்புடைய நாளுக்கு அதிபதி செவ்வாய், விஷ்ணுவின் நாளுக்கு தலைவன் புதன், பிரம்மாவின் நாளுக்கு அதிபதி வியாழ பகவானான குரு, இந்திரன் நாளான வெள்ளிக்கிழமைக்கு தலைவர் சுக்கர பகவான், யமனது நாளான சனிக்கிழமைக்கு அதிபதி சனீஸ்வரர். அந்தந்த கிழமைகளில் அந்தந்த தேவதைகளை குறித்து செய்யும் பூஜை, அந்தந்த தெய்வங்களின் அருளை பெற்றுத்தரும். சூரியன் ஆரோக்கியத்தையும் சந்திரன் செல்வத்தையும் தருபவர். செவ்வாய் நோயை தீர்ப்பவர். புதன் செழுமையை தருபவர். வியாழ பகவானான பிரகஸ்பதி நீண்ட ஆயுளை தருபவர். சுக்கர பகவான் போகங்களை தருகிறார். சனைச்சரர் யமபயத்தை நீக்குகிறார். இப்பொழுது கூறிய 7 நாட்களின் பயன்களை அந்தந்த தேவதைகளை மகிழ்வப்பதன் மூலம் பெறலாம். பிற தேவதைகளை பூஜிப்பதன் பயனையும் தருபவர் பகவான் ஸ்ரீ சிவபெருமானே. தேவதைகளை மகிழ்விக்கச் செய்யும் பூஜை 5 விதங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. அந்தந்த தேவதைகளின் மந்திரங்களை ஜபிப்பது 1வது முறை, ஹோமம் செய்வது 2வது முறை, தானம் அளிப்பது 3வது முறை, தவம் செய்வது 4வது முறை, வேதிகையில் கலசத்தை வைத்த கலசத்தில் அல்லது பிரதிமையில் தீயில் அல்லது அந்தணர்களது திருவேணியில் நாம் ஆராதிக்கும் தேவதையை தியானித்து ஆவாகனம் முதலிய 16 வகை உபச்சாரங்களோடு அவற்றை பூஜித்து ஆராதிப்பது 5வது வகை. இவை முறையே ஒன்றை விட மற்றொன்று உயர்ந்தது. 1வது இயலாமல் போனால் அடுத்ததனை கை கொள்ளலாம். கண் நோய், தலை நோய், தொழுநோய் நீங்க சூரிய பகவானை பூஜித்து அந்தணர்களுக்கு அன்னம் பாலிக்கலாம். 1 நாளோ 1 மாதமோ 1 வருடமோ அல்லது 3 ஆண்டுகளோ தொடர்ந்து இம்மாதிரியே பூஜித்து வர வேண்டும். இதனால் முன்வினையால் விளைந்த நோய் மற்றும் கிழட்டுத்தன்மை முதலிய ரோகங்களும் நசித்துவிடும். இஷ்டதேவதையின் நாமத்தை ஜபிப்பது முதலிய சாதனைகள் அந்தந்த கிழமைகளுக்கு ஏற்றாற் போல பயனை தருவதாக ஆகும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை குறித்தோ அல்லது மற்ற தேவதைகளை குறித்தோ அல்லது அந்தணர்களை குறித்தோ உயர்ந்த வஸ்துக்களை அர்ப்பணிக்கலாம். இது உயர்ந்த பயனை தருவதோடு அல்லாமல் பாவங்களையும் நீக்கும். உயர்ந்த செல்வங்களை பெற திங்கட்கிழமையில் திருமகளை பூஜிக்க வேண்டும். மனைவியோடு இல்வாழ்க்கை வாழும் அந்தணருக்கு நெய்யில் தயாரிக்கப்பட்ட அன்னத்தை கொண்டு விருந்து படைக்க வேண்டும். நோய் நீங்குவதற்காக செவ்வாய்க்கிழமைகளில் காளியை பூஜிக்கவும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு முதலிய பருப்பு வகைகளோடு அந்தணர்களுக்கு அன்னமிட வேண்டும். புதன்கிழமையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு தைரன்னம் நிவேதனம் செய்து பூஜிக்க வேண்டும். அதனால் மகன், நண்பன், மனைவி ஆகியவர்கள் சிறப்புடன் வாழ்வார்கள். நீண்ட ஆயுளை விரும்புபவர்கள் வியாழக்கிழமையன்று வஸ்திரம், பூணூல் மற்றும் நெய்ப்பாயசம் வைத்து படைத்து மிருத்யுஞ்சயரான ஸ்ரீ சிவபெருமானை வழிபட வேண்டும். நல்ல சிறந்த போகங்களை பெற விரும்பினால் வெள்ளிக்கிழமையன்று ஒன்றுபட்ட மனதோடு ஸ்ரீ மகாலட்சுமியை பூஜித்து அந்தணர்களுக்கு அரிசுவை உண்டி படைக்க வேண்டும். பெண்களை மகிழ்விக்க நல்ல புடவைகளை வாங்கித்தர வேண்டும். சனைச்சரர் அகாலத்தில் நிகழும் யமபலத்தை போக்குபவர். விஷயமறிந்தவன் அன்றைய தினம் ஸ்ரீ ருத்ரனை பூஜிப்பான். எள்ளினால் ஹோமம் செய்து எள்ளை தானமளித்து எள் அன்னத்தால் அந்தணர்களுக்கு அன்னம் பாலித்தால் தெய்வங்கள் மகிழ்வரும். இவ்வாறு தெய்வங்களை பூஜிப்பவன் நோய் நொடியின்றி வாழ்வான். தேவதைகளின் நித்திய பூஜை, விசேஷ காலங்களில் செய்யும் நைமித்திக பூஜை, திரு அபிஷேகம், தானம், ஜபம், ஹோமம், அந்தணர்களுக்கு விருந்தோம்பல் ஆகியவைகளால் ஞாயிறு முதலிய கிழமைகள், விசேஷமான திதிகள், நட்சத்திரங்கள் சேரும் விசேஷ காலங்களில் செய்யும் பூஜையால் சர்வலோக நாயகரான பகவான் ஸ்ரீ பரமசிவனே அந்தந்த தேவதையின் சுரூபத்தில் பூஜிக்கப்படுகிறார். அதனால் அனைத்து மக்களுக்கும் ஆரோக்கியம் முதலிய பலன்களை தருகிறார். இடம், காலம், நல்ல சத்பாத்திரம், நல்ல திரவியம், ஈடுபாடும், பக்தியும் செய்பவரின் தன்மை ஆகியவற்றிற்கேற்பவே பகவான் தன்னை பூஜிப்பவனுக்கு ஆரோக்கியம் முதலிய நற்பலன்களை தருகிறார். இல்லறத்தார்கள் தம் வீட்டில் நடக்கும் திருமணம் முதலிய சுபமான மங்களச் சடங்கின் தொடக்கத்திலும் ஈமக்கடன் முதலிய அமங்கலமான கர்மங்களின் முடிவிலும் தன் பிறந்த நட்சத்திரத்திலும் வீட்டில் நோய் நொடியின்றி செல்வம் செழிக்கவும் சூரியன் முதலிய நவகிரகங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். இதனால் தேவதைகளை குறித்து செய்யும் பூஜை விரும்பும் அனைத்து பொருள்களையும் தருவது என்பது நிச்சயமாகிறது. அந்தணர்கள் வேத மந்திரங்களை கூறி பகவானை பூஜிக்க வேண்டும். இங்கு அந்தணர்கள் என்று கூறுவது க்ஷத்ரியர்கள், வைசியர்கள் ஆகிய இருவருக்கும் பொருந்தும். வேளாளர்கள் முதலிய 4வருணத்தவர்கள் புராணங்களில் கூறப்பட்ட மந்திரங்களை கூறி தாந்திரீக முறையில் பூஜை செய்ய வேண்டும். நற்பலன்களை விரும்புபவர்கள் வாரத்தின் 7 நாட்களிலும் தங்கள் சக்திக்கேற்ப தேவ பூஜை செய்ய வேண்டும். ஏழை உடலை வருத்தும் விரதம் முதலிய தவத்தின் மூலமாகவும் செல்வந்தன் செல்வத்தை தானம் செய்வது போன்றவை மூலமாகவும் தேவ பூஜை செய்ய வேண்டும். அவன் இவ்வாறு ஸ்ரத்தையோடு அடிக்கடி பூஜை செய்வதால் பல பிறவிகளில் புண்ணிய உலகங்களில் பலவாறான இன்பங்களை அனுபவித்து பின் இம்மண்ணுலகில் திரும்பவும் பிறக்கிறான். செல்வந்தன் நல்ல இன்பபோகங்கள் சித்திப்பதற்கு தொலைவழிகளில் மக்களுக்கு நிழல் தரும் மரங்களை நட வேண்டும். நீர்விடாய் நீக்க கிணறு, குளம், குட்டை முதலிய நீர்நிலைகளை அமைக்க வேண்டும். வேதங்களும் சாஸ்திரங்களும் அழியாமல் நினைத்திருக்க வேதபாட சாலைகள் அமைத்தல் போன்ற பலப்பல வகைகளிலும் தர்மத்தை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். செல்வந்தர்கள் இம்மாதிரியான தர்ம காரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காலத்திற்கேற்ப புண்ணிய கர்மங்களின் நற்பயனால் மனம் மாசற்றதாக ஆகி தூய்மை அடையுமேயானால் ஞானத்தின் சித்தி பெறலாகும். அந்தணர்களே, இவ்வத்தியாயத்தை கேட்பவன், படிப்பவன் அல்லது கேட்கும்படி செய்பவன் ஆகிய மூவரும் தேவயஜத்தை செய்த பலனை பெறுவர். ஸ்ரீ சிவமகா புராணம் முதலாவது வித்யேஸ்வர சுவாமிகிதை அத்தியாயம் 15. சௌனகாதி ரிஷிகள் கேட்கிறார்கள், அனைத்தும் அறிந்த அறிஞர்களின் சிரோமணியே, சூத புராணிகரே, இப்பொழுது நீங்கள் இடம், காலம், பொருள், தானம் முதலிய பற்றி எங்களுக்கு விளக்க வேண்டும். சூதர் பதில் கூறுகிறார், மகரிஷிகளே, தேவயஜ்யமான பூஜை முதலிய தூய்மையான கர்மங்கள் தூய்மையான நம் வீட்டைப் போல பலன் தருவதாக ஆகிறது. அதாவது நம் வீட்டில் செய்யும் பூஜை முதலியன சாஸ்திரங்களில் கூறியுள்ள பல பயன்களை சமமாக, அதாவது முழுமையாக தரக்கூடியன. வீட்டை காட்டிலும் பசுமாடு கட்டும் கொட்டில் 10 மடங்கு அதிக பலன் தருவதாகும். ஆறு முதலிய நீர்நிலைகளின் கரை அதைவிட 10 மடங்கு உயர்வானது. பில்வமரம், துளசி செடி, அரசமரம் இவற்றின் தாழ்வரை நீர்நிலைகளை காட்டிலும் 10 மடங்கு அதிக பலன் தருவதாகும். தேவாலயங்களோ இவற்றை விட 10 மடங்கு அதிக உயர்வானது. இதைவிட 10 மடங்கு உயர்வானது புண்ணிய தலங்கள். இதைவிட 10 மடங்கு உயர்வானது நதிகளின் கரைகள். இதைவிட 10 மடங்கு உயர்ந்தது புண்ணிய நதிக்கரைகள். இதை காட்டிலும் சப்த கங்கைகள் என்று அழைக்கப்படும் நதிக்கரைகள் 10 மடங்கு உயர்வானது. கங்கை, கோதாவரி, காவேரி, தாமிரபரணி, சிந்து, சரயு, நர்மதை ஆகிய நதிகளே சப்தகங்கை என்று அழைக்கப்படுவன. சப்தகங்கையை காட்டிலும் சமுத்திரக்கரை 10 மடங்கு தூய்மையானது. மலைச்சிகரம் கடற்கரையை காட்டிலும் 10 மடங்கு தூய்மையானது, புண்ணியமானது. இவை அனைத்திலும் சிறப்புடைய இடம் மனம் ஒன்றுபட்டு லயித்திருக்கும் இடமே ஆகும். இதுவரை இடத்தின் பெருமையை கூறினேன். இனி காலத்தின் பெருமை சிறுமைகளை கூறுகிறேன். சத்திய யுகமான கிருதய யுகத்தில் செய்யும் வேள்வி தானம் முதலின பூரணமான, அதாவது முழுமையான பலனை தருவதாகும். திரேதா யுகத்தில் 1/4 பலனே கிடைக்கும். துவாபர யுகத்திலோ 1/2 பலனே பெறுவதாகும். கலியுகத்திலோ எனில் 1/4 பலன்தான் பெறலாகும் என்று அறிந்து கொள்ளுங்கள். கலியுகம் 1/2 கழிந்தவின் கிடைக்கும் பலனோ அந்த 1/4 குறைந்து விடுகிறது. அதாவது 3/16 பயனே கிட்டுகிறது. தூய்மையான மனங்கொண்டவனுக்கு சுத்தமான புண்ணியமான தினம் முழுமையான பயனை தருவதாக ஆகிறது. அறிஞர்களே, சூரியன் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் சங்கராந்தி தினத்தில் செய்யும் நற்கர்மங்கள் முன்கூறிய சுபதினங்களை காட்டிலும் 10 மடங்கு அதிக பலனை தருவதாகும். விஸ்வயோகத்தில் செய்யும் கர்மம் அதை காட்டிலும் மேலும் 10 மடங்கு அதிக பலனை தரும். விஸ்வம் என்பது சூரியன் பூமத்திய ரேகையின் மீது வரும் நாள். அன்றைய தினம் பகலும் இரவும் ஒரே அளவு இருக்கும். இந்நாள் வருஷத்தில் இருமுறையே வரும். ஒன்று சித்திரை மாதம் நவம திதியிலும், அநேகமாக மார்ச் மாதம் 21ஆம் தேதியிலும், மற்றொன்று அஸ்வின மாதமான புரட்டாசி மாதம் நவமி திதியிலும், அநேகமாக செப்டம்பர் 22ஆம் தேதியிலும் வருகிறது. தட்சிணாயன ஆரம்பமான சூரியன் கடகராசியில் பிரவேசிக்கும் ஆடி மாத பிறப்பின் போது, அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தன்று செய்யப்படும் புண்ணிய கர்மம் விஸ்வதினத்தில் செய்வதை விட 10 மடங்கு உயர்ந்தது. சூரியன் மகர ராசியில் புகும் உத்தராயண புண்ணிய காலமான, அதாவது தை மாதம் முதல் நாள் மகர சங்கராந்தி என்று செய்யும் புண்ணிய கர்மம் தட்சிணாயன புண்ணிய காலத்தை விட 10 மடங்கு உயர்ந்தது. அதைவிட 10 மடங்கு புண்ணியமானது சந்திர கிரகணத்தின் போது செய்வது. சூரிய கிரகணத்தின் போது செய்வது எல்லாவற்றைக் காட்டிலும் மிக மிக உயர்ந்தது. இச்சமயத்தில் செய்யும் புண்ணிய கர்மம் சந்திர கிரகணத்தின் போது செய்வதை விட அதிகமான பூரணமான பலனை தருவது என்பது அறிஞர்கள் கருத்து. அதாவது இச்சமயத்தில் சூரிய கிரகணத்தின் சமயத்தில் செய்யும் புண்ணிய கர்மம் சந்திர கிரகணத்தின் போது செய்வதை விட அதிகமான பூரணமான பலனை தருவது என்பது அறிஞர்கள் கருத்து. உலகமே வடிவமாக கொண்ட சூரிய பகவான் ராகு என்னும் விஷத்துடன் சேரும் போது, அதாவது அதனால் பீடிக்கப்படும் போது அதனை சூரிய கிரகணம் என்கிறோம். அச்சமயம் நோய் பரவ காரணமாகிறது. ஆகவே அந்த விஷத்தன்மை நீங்க அச்சமயம் நீராடி தெரிந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். தானம் கொடுப்பது மிகவும் நல்லது. கிரகண காலம் விஷத்தன்மை குறைவதற்கு காரணமாக அமைவதால் புண்ணியம் அளிப்பதாக கொள்ளப்படுகிறது. நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளும் மேற்கொண்டுள்ள விரதத்தின் நிறைவு தினமும் சூரிய கிரகணம் காலம் போலவே புண்ணிய காலமாக கருதப்படுகிறது. ஆனால் மகாத்மாக்களான சான்றோர்களின் சேர்க்கை பெறும் காலம், அதாவது சத்சங்கத்தின் சமயம், கோடிக்கணக்கான சூரிய கிரகண புண்ணிய காலத்திற்கு சமம் என்பது அறிஞர்களின் கருத்தும் நம்பிக்கையும். பாவங்களின் அழிவிற்கு காரணமாவதால் தவம் செய்யும் யோகிகளும் ஞானத்தில் ஊறிய துறவிகளும் நம்மால் பூஜிக்கத்தக்கவர்கள். 24 லட்சம் காயத்ரி மகாமந்திரத்தை ஜபித்த அந்தணனும் உத்தமமான பூஜைக்கு உரியவரே ஆகும். அவரே பூர்ண பலனையும் போகங்களையும் அளிக்க வல்லவர். எவனொருவன் நம்மை கீழ்நிலைக்கு செல்லாது கைதூக்கி உயர்த்தி காப்பவனோ அதாவது நரகத்தில் வீழ்ந்து அழிவதிலிருந்து காப்பாற்றுவானோ அவனை அவ்வுயர்ந்த குணத்தினால் சாஸ்திரங்கள் பாத்திரம் என்று அழைக்கின்றனர். தானம் அளிப்பவனை பாதகமான நரகத்திலிருந்து விழாமல் காப்பதால் அவன் பாத்திரம் எனப்படுகிறான். பதனாத்ராயதைதி பாத்திரம் சாஸ்திரே பிரயுஜ்யதே தாதுஷ்ச பாதகாத் த்ராணாத் பாத்திரம் இத்யபிதீயதே என்று சிவராணத்திலே சொல்லப்படுகிறது. இங்கே காயத்ரி மகாமந்திரம் தன்னை நித்தமும் ஜபிப்பவனை கீழே நரகத்தில் விழுவதில் இருந்து காப்பாற்றுவதால் காயத்ரி என்று அழைக்கப்படுகிறாள். இவ்வுலகில் பணமற்ற ஏழை மற்றொருவனுக்கு பணம் தர இயலாதது போல், பணம் உள்ளவன் பிறருக்கு பணம் தர இயல்வது போல், எவனொருவன் தூய்மையும் புண்ணியமும் படைத்தவனோ அவனன்றோ பிறரை காக்கவோ கையமர்த்தி தூக்கிவிடவோ முடியும். எவன் காயத்ரியை ஜபித்து தூய்மை அடைந்தவனோ அவனே உண்மையான தூய்மையான அந்தடன் எனப்படுவான். ஆகவே தானம் ஜபம் வேள்வி மற்றும் பூஜை முதலிய கர்மங்களுக்கு அவனேதான் தூய்மையான ஏற்ற சத்பாத்திரம் ஆவான். அம்மாதிரியான அந்தணனே தானம் பெறவும் கொடுப்பவனை ரட்சிக்கவும் தகுந்தவன். பெண்ணோ ஆணோ பசித்திருப்பவரே அன்னதானம் பெற சற்பாத்திரம் ஆவர். எவனுக்கு எப்பொருள் மேல் ஆசை இருக்கிறதோ அவனுக்கு அப்பொருளை அவன் கேட்காமலேயே ஒருவன் கொடுப்பானேயாகில் அக்கொடையாளுக்கு அக்கொடையாளிக்கு அத்தானத்தின் முழு பயனும் கிட்டுகிறது என்பது மகரிஷிகளின் எண்ணம். கேட்ட பின்போ யாசித்த பின்போ தருவானாகில் அத்தானம் பாதிப்பலனையே தருவதாக கூறப்படுகிறது. தனது வேலையாளுக்கு தரும் தானம் கால் பங்கு பலனைத்தான் தரும். பிறப்பிலேயே அந்தனாக பிறந்து ஏழ்மையிலேயே வாழ்க்கையை கழிப்பவனுக்கு தரும் தானம் அக்கொடையாளியை இப்பூவுலகின் 10 வருட காலம் சீரும் சிறப்பும் மிக்கவனாக வாழச் செய்கிறது. அதே தானம் வேதம் நன்கு கற்றறிந்த அந்தனனுக்கு தரப்பட்டால் தானமளித்தவன் விண்ணுலகில் தேவர்களின் வருடத்தில் 10 வருட காலம் உயர்ந்த போகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பான். வயலில் சிந்திய, அதாவது வயலின் சொந்தக்காரனால் எடுக்கப்படாமல் விடப்பட்ட நெல் முதலிய தானியங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டு ஜீவிப்பது சிலம் எனப்படும். கடைகளில் கீழே விழுந்து பிறரால் எடுக்கப்படாமல் விடப்பட்ட தானியங்களை சேகரித்தல் உஞ்சம் எனப்படும். இம்மாதிரி உஞ்ச விருத்தியிலும் சில விருத்தியும் பெறப்படும் மற்றும் குருதட்சிணையாக பெறப்படும் அன்னமும் தனமும் தூய்மையான திரவியங்களாகும். இவ்வாறான பொருளை தானமளிப்பது கொடுப்பவனுக்கு முழு பயனையும் அளிப்பது என்று கூறப்படுகிறது. க்ஷத்திரியர்களுக்கு வீரத்தினால் பெறப்பட்ட, வைசியர்களுக்கு அறமுறையில் செய்த வியாபாரத்தினால் பெறப்பட்ட, வேளாளர்களுக்கு தொண்டுபுரியதின் வாயிலாக பெறப்பட்ட தனமே உத்தமமான திரவியமாக கூறப்படுகிறது. தர்மத்தில் விருப்பம் கொண்ட பெண்களுக்கு தந்தையோ கணவனோ தரும் பொருளே தனமே அவளுக்கு உயர்ந்த திரவியம் ஆகும். பசு முதலிய 12 வஸ்துக்களையும் முறையே சித்திரை முதலிய 12 மாதங்களில் தானம் செய்ய வேண்டும். பசு, பூமி, எள், தங்கம், நெய், வஸ்திரம், நெல் போன்ற தானியங்கள், வெல்லம், வெள்ளி, உப்பு, பூசணிக்காய், கன்னிகை என்பனவே அப்பன்னிரண்டு வஸ்துக்கள். கோதானம் செய்வதால் மனோபாக்காயங்களால் செய்யப்பட்ட பாவங்கள் நீங்குகின்றன. உடலால் செய்யப்பட்ட புண்ணிய செயல்கள் முழுத்திறனை பெறுகின்றன. அந்தணர்களே, பூதானம் செய்வது ஈக்க பர உலகங்களில் நமக்கும் ஒரு இடம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லை தானம் செய்வது நமக்கு நிகரான நமக்கு திறனை தருவதோடன்றி மரணபயத்தை போக்குகிறது. தங்கத்தை தானம் அளிப்பது ஜடராக்னியை வளர்த்து பசியை உண்டாக்குகிறது, மேலும் வீரியத்தை பெருக்குகிறது. நெய் தானம் புஷ்டியை, அதாவது செழிப்பை தரும். வஸ்திர தானம் நீண்ட ஆயுளை தருகிறது என்று அறியவும். வாசோ ததாதி தேன ஆயு பிரதிரதே என்பது வேதம். தானியங்களை தானமாக அளிப்பது அன்னம், அதாவது உணவு, தனம் இவற்றின் செழிப்பை தரும். வெள்ளத்தை தானம் அளிப்பது இன்சுவை உண்டியை தரும். வெள்ளி தானம் வீரியத்தை பெருக்கும். உப்பு தானம் அறுசுவை உண்டியை தரும். எல்லா தானங்களும் எல்லா செழிப்பையும் அளிப்பனவே. பூசணிக்காயை தானம் அளிப்பது புஷ்டியை, அதாவது உடல் நலத்தை தருவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். கன்னிகா தானம் செய்வது வாழ்நாள் முழுவதும் இன்பத்தை தருவதாகும் என கூறுகிறார்கள். அந்தணர்களே, அந்த கன்னிகாதானம் இகபர உலகங்களில் முழுமையான போகங்களை தருவதாகும். எந்தெந்த பொருட்கள் செவிக்கின்பம் போல் மற்ற புலன்களுக்கும் இன்பம் அளிக்குமோ அவற்றையே எப்பொழுதும் தானம் அளிக்க வேண்டும். செவிப்புலன் முதலிய 10 புலன்களுக்கும் இன்பம் பயக்கும் சத்தம் முதலிய 10 விஷயங்களையும் தானம் செய்வானேயாகில் அந்த தானம் அனைத்து போகங்களையும் அளிப்பதாகிறது. மேலும் திக்குகள் முதலிய புலன்களுக்குரிய தேவதைகளை மகிழ்ச்சி கொள்ளச் செய்கிறது. புலன்களுக்குரிய தேவதைகள் செவிக்கு திசைகள், கண்களுக்கு சூரியன், மூக்கிற்கு அஸ்வினி தேவர்கள், நாக்கிற்கு வருணன், தொடு உணர்ச்சிக்கான தோலிற்கு வாயு, வாக்கிக்கு வாக்குக்கு அக்னி, பால்குறிக்கு பிரஜாபதி, எருவாய்க்கு முத்திரன், கைகளுக்கு இந்திரன், கால்களுக்கு ஸ்ரீ விஷ்ணு. வேதசாஸ்திரங்களை ஒரு குருவின் மூலம் நன்கு கற்று குருவின் உபதேசத்தினாலோ அல்லது தானாகவோ பெற்ற ஞானத்தினாலோ கர்மத்திற்கான பல நிச்சயம் கிடைக்கத்தான் போகிறது என்ற உறுதியான எண்ணம் ஏற்படுமானால் அதையே மிக மிக உயர்ந்த ஆஸ்திகம் என்கின்றனர். சுற்றத்தார் அல்லது அரசனிடம் கொண்ட பயத்தினால், அதாவது பிறர் திணிப்பதால் ஏற்படும் அஸ்திக புத்தி அல்லது ஸ்ரத்தை மிகவும் மட்டமான தாழ்ந்த தரத்ததான் அஸ்திகமாகும். முற்றிலும் ஏழ்மையானதால் கைப்பொருள் ஒன்றுமின்றியுள்ள வறியவன் சொற்பணியோ உடல் உழைப்போ செய்யலாம். மந்திரம், தோத்திரங்கள், ஜபம் முதலியன சொல்லாலே செய்யப்படும் சிறந்த பணிகளாகும். தீர்த்த யாத்திரை செய்வது, விரதமிருப்பது முதலான உடல் உழைப்பால் செய்யப்படும் வேள்வியாகும். இது அறிஞர்களின் கருத்து. ஏதோ ஒரு உபாயத்தினால், அது சிறியதோ பெரியதோ, தேவதைக்கு இது அர்ப்பணம் என்கின்ற எண்ணத்தில் எது கொடுக்கப்படுகிறதோ அல்லது செய்யப்படுகிறதோ அத்தானம் அல்லது அச்செயல் அனைத்து போகங்களையும் தரவல்லது. தவமும் தானமும் எல்லோராலும் எப்பொழுதும் செய்யத்தக்கனவே. வீடு தானம் அதாவது கிரகதானம் செய்வதாக இருப்பின் அது நன்கு தூய்மையானதாகவும் நல்ல வசதி உள்ளதாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும். சான்றோர்கள் தெய்வங்களது மகிழ்ச்சிக்காக எதை அர்ப்பணிக்கின்றனரோ அது எப்படியாயினும் அனைத்து நலங்களையும் வியக்கும் அளவில் தந்தருளும். அதனால் அவ்வறிஞன் உயர்ந்த பிறவியும் ஈகபர உலகங்களில் நல்ல சுகபோகங்களும் பெறுகிறான். அத்தானத்தையே பகவது அர்ப்பணமாகச் செய்தால் அது மோட்சமாகிற உயர்ந்த பயனை தருகிறது. இவ்வத்தியாயத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் அறவழியில் நற்புத்தியும் நல்லெண்ணங்களும் ஞானமும் சித்திக்கின்றன.